தாவமுன்னாள் தக்கன் வேள்வி தகர்த்து இன்று நஞ்சமஞ்சி ஆவ என்று அவிதாவிடும் நம்மவர் அவரே மூவரன்றே எம்பிரானோடு எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்து என்ன பாவம் தெரிந்தவரே. இந்த பாட்டில் மணிவாசக பெருமான் தன் வருத்தத்தை பதிவு செய்கிறார். ஐயோ இப்படிலாம் பேசுறாங்களே, என்னங்க பண்ணட்டோங்களை நினைச்சு ஒரு இரக்கம்னு பேருங்க, ஒரு கழிவிறக்கம் என்று சொல்லுவாங்க. ஒரு உயிர் படுகிற துன்பத்தை கண்டு வருத்தப்படுகிற நிலை, அதை இந்த பாட்டை சொல்லுகிறார். எனவே தாவ முன்னாள், முன்னாள்னா முன்னொரு காலத்துல, இந்த தக்கன் வேள்வி அப்படிங்கிற ஒன்று. எனவே நம்மவர் அவரே, ஆக நம்மவர் அப்படின்னு சொல்லப்பெறுகிற அவர், அதாவது இந்த சொல்லக்கூடிய நம்மவர். எனவே தாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர்த்தின்று, அப்ப தக்கன் வேள்வி அப்படின்னு சொல்லிட்டார். இங்க தகர்த்து, தகர்ந்து என்று சொல்லுக்கு ஆடுன்னு பேருங்க. தக்கனுடைய வேள்வியில பலியிடுவதற்காக ஆட்டுக்கடாயை பலியிட்டார்கள் என்பது வரலாறு. ஆடு ஈண்டு வேள்வியில் அவியாக இடப்பட்ட ஆட்டுக்கிடாயின் புலால் குறித்தது என்று உரையாசி நமக்கு காட்டியிருக்கிறார். எனவே தக்கன் வேள்வியில இடப்பட்ட அந்த ஆடு நின்று நஞ்சம் அஞ்சி, அதாவது நஞ்சு அஞ்சி என்பது நஞ்சம் அஞ்சி என்று வந்திருக்குதுங்க. அதாவது ஆலகால விடத்தை இறைவன் உண்டவர். எனவே நஞ்சினால் சாவு ஏற்படும் என்று அஞ்சியவர்கள் என்ன செய்தாங்க, அதை கண்டு அஞ்சினாங்க. ஆனா இங்க வேள்வியில அவர்கள் இந்த கெடாயை பலியிடுகிறார்கள், அதனால சாவுக்கு அஞ்சி என்றவாறு தாவ அஞ்சி என்பது தான் இங்க சொல்லியிருக்கிறார். எனவே அந்த வகையில முன்னொரு காலமாகிய அந்த காலத்துல தக்கன் வேள்வி செய்கின்ற பொழுது அவியாக ஆட்டுக்கிடாயை அந்த அதனுடைய இறைச்சியை தின்று, அதனால் தக்கனோடு நாங்களும் சாகவும் ஆலகாலம் என்று நஞ்சி எழுந்த பொழுது சாவதை அஞ்சி சிவபெருமானை நோக்கி என் தந்தையே என்று பெருமானை நோக்கி விண்ணப்பித்ததுமாக இந்த நிலைகளை எடுத்து காட்டுகிறார். இவர்களெல்லாம் தேவர்களுடைய நிலை, அதைத்தான் எடுத்துக்காட்டி இத்தகைய தேவர்களோடு ஒருவனாக சிவபெருமானை எண்ணுகிறார்களே, இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா, இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா. தேவர்கள் எப்படிப்பட்டவங்க, செத்து பிறக்கக்கூடியவர்கள் தேவர்கள். சிவபெருமானோ இறப்பே இல்லாதவன், பிறப்பு இறப்பும் இல்லாதவன். எனவே பிறப்பு இறப்பு இல்லாத அந்த பெருமானை பிறந்து இறக்கக்கூடிய தேவர்களோடு ஒப்ப சொல்வது அது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா அப்படின்னு இந்த பாட்டுல சொல்லுகிறாருங்க. எனவே நாம் இந்த பாட்டுல கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடைசி ரெண்டு வரி தான், முதல் ரெண்டு வரி தக்கனுடைய வேள்வி தான். சாவ முன்னால் தக்கன் வேள்வி தகர்த்து இன்று நஞ்சாமஞ்சி ஆவ என்று அபிதாவிடும் நம்மவர் அவரே. நம்மவர் அவரேனா தேவர்களும் நம்மை போன்ற ஒரு பிறப்பு இறப்புக்கு உட்பட்டவர்கள் தான். அட, நம்ம சாதி பையன் தான் அவனும், யாரு என்ன சாதினாரு, செத்து பிறக்கிறவன் தான் அவனும், நாமளும் செத்து பிறக்கிறவன் தான், அவனும் செத்து பிறக்கிறதா. எனவே அதான் நம்மளாம் ஒரு சாதி தான் அப்படின்னு அப்படி கொண்டே பட்டியல போட்டு அவங்கனா நம்மவர், நம்மை போல இருக்கிறவங்க தான் அப்படி சொல்லிட்டு அடுத்த ரெண்டு வரல பெருமானை பத்தி சொல்லுகிறார். மூவரென்றே எண்ணி, மூவரென்றே என்று எம்பிரானோடு எண்ணி. இப்ப சிவபெருமான யார் யா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்த படித்தல் தொழில் செய்கிற பிரம்மன் இருக்கிறார் இல்லைங்களா, ஆமா அவரு போல காத்தல் செய்கின்ற திருமாலை போல இவரும் ஒருத்தர், அதாவது தேவரில் ஒருவராக சிவபெருமானை எண்ணுவது குற்றம், அது பாவம். சொல்பவர் மாணிக்க வாசக பெருமா, நீங்களும் நானும் சொல்லல, பாட்டுல அப்படியே இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. எனவே மூவரென்றே எண்ணி, உருத்திரன் வேறு சிவபெருமான் வேறு. நிறைய பேருக்கு இதுவே தெரியாதுங்க, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, உருத்திரன் தான் சிவபெருமான் என்று நம்ம நாட்டில் பல பேருக்கு இந்த மயக்கம் இருக்கிறது. அதனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சிவபெருமான கும்பிடாதியா, அவர் அழிக்கும் கடவுள், அவர் அழிச்சிடுவாரு. உருத்திரன் என்பவனுடைய தொழில் அழித்தல் தொழில், படைப்பவனுடைய தொழில் காத்தல், படைப்பவனுடைய படைப்பது, திருமாலுடைய தொழில் காத்தல், உருத்திரனுடைய தொழில் அழித்தல். இந்த மூன்று பேர் செய்யற வேலையை விட மேல என்ன ரெண்டு வேலை இருக்கு. நீங்க படைத்தல் என்றால் எதை படைக்க முடியும்? உலகத்தை படைக்கலாம், உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளை படைக்கலாம், அது படைத்தல். உங்களையும் என்னையும் படைக்க முடியுமான்னு கேட்டா உயிர்களை படைக்க முடியாது. உயிர்களுக்கு தேவையானவற்றை படைக்கலாமே ஒழிய உயிரையே படைக்க முடியாது. பல பேருக்கு இந்த விஷயமே என்ன விளங்காம தாங்க இன்னைக்கு சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவன் தான் நம்மளை படைச்சான், ஆண்டவன் தான் நம்மளை படைச்சான் அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவன் ஒருபோதும் நம்மை படைக்கல. அவன் என்னைக்கு இருந்தானோ அன்னைக்கு நாம இருந்தோம். அவன் அழுக்கு இல்லாம இருந்தா நம்ம அழுக்கோடு இருந்தான். இவ்வளவுதான் விஷயம். அவனும் நாமளும் ஒண்ணுதான். அவனும் பிறப்பு இறப்பு இல்லாதவன் தான். அவனுக்கும் தாய் தந்தை கிடையாது. நாமளும் அப்படித்தான். நாமளும் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டா அனாதி காலத்துல அவன் எதிலிருந்தும் வராம எப்படி இருக்கிறான், நாமளும் எதிலிருந்து வரல, நாமளும் இருந்தோம் அவனும் வந்தான். ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு பேருமே அனாதி பொருள் தான். அனாதி அப்படிங்கிறது வேறங்க, அனாதை என்பது வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவன் தாய் தந்தை ஒரு கருவுக்கு உட்படாதவனாக நின்றான். அவன் என்னைக்கு பரம்பொருளாக நின்னானோ அன்னைக்கே நாமளும் இருந்தோம். நாம எப்ப இருந்தோம்னு கேட்டா அழுக்குக்குள்ள இருந்தோம், மலத்துல இருந்தோம், அழுக்குல கிடந்தோம். நம்மை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் இந்த உலகம் இதெல்லாம் படைச்சு நமக்கு உடம்பு சேர்த்தி இருக்கிறான். எனவே இறைவன் என்பவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டா அவன் ஐந்தொழில் செய்பவன். நாம வணங்குற சிவபெருமான் ஐந்தொழில் செய்பவர். இவர்கள் சொல்லுகிற உருத்திரன் என்பவன் அழித்தல் தொழிலை செய்பவன். எப்படிங்க உருத்திரனும் சிவபெருமானும் ஒன்னாவான? சில நேரங்களில் சில சொல் அந்த அவங்க செய்யற செயலை அவங்க மேல ஏற்றி காட்டுவது உண்டு. ஒரு உதாரணம் சொன்னா தெரியுங்க. தக்கனுடைய வேள்வி நடந்துச்சு. அந்த வேள்வி யாரால் அழிக்கப்பட்டது? யாராவது சொல்ல தெரிஞ்சவங்க யாராவது சொல்லலாம். தக்கனுடைய வேள்வி யாரால் அழிக்கப்பட்டது? வீரபத்தரால் அழிக்கப்பட்டது. சரியான பதில், வீரபத்தர் தான் அழித்தார். சரி, வீரபத்தர் தான் அழித்தார் என்று சொன்னா நீங்க தேவாலயம் முழுக்க பாருங்க, எங்கேயாவது வீரபத்தர் அழித்தார்னு பாட்டு இருக்கான்னு பாருங்க. சிவபெருமான் அழித்ததாகத்தான் பதிவு செய்யப்படுகிறது. வீரபத்தருடைய செயல் சிவபெருமான் மீது ஏற்றி காட்டப்படுகிறது. அதே மாதிரிதாங்க இன்னொரு நிலை பார்த்தீங்கன்னா தெரியும். பைரவருடைய வேடம், பைரவர் என்பவர் சிவபெருமானின் வடிவங்களில் ஒருவராக கருதப்படுபவர், சிவகுமாரர் அப்படின்னு பேசப்படுபவர் இல்லைங்களா. அவர் அவருடைய செயலும் சிவபெருமான் மீது ஏற்றிதான் காட்டப்படுகிறது. அது மாதிரி உருத்திரம் என்பவர் அழித்தல் தொழிலை மட்டும் செய்பவர். அவர் மறைக்க மாட்டார், அருள் செய்ய மாட்டார். அப்ப ஐந்து செய்வதற்கு, ஐந்தையும் செய்வதற்கு ஒரு தலைவன் இருக்கிறான். அவன் தாங்க நாம வணங்குற சிவபெருமான். இந்த ஐந்தும் செய்யக்கூடிய ஆளை கொண்டு போய் இந்த மூணு பேரத்துல ஒரு ஆளா கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா அது என்ன ஆகும்னு கேட்டா அது குற்றமாக போய்விடும். எனவே அப்படிலாம் நினைக்காதீங்க. ஐயோ இது பாவமாச்சு, நாம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னங்க பண்ணட்டும் அப்படின்னு வருத்தப்படுறாருங்க. மணிவாசர் காலத்திலே அவருக்கே ஒரு வருத்தம். மூவர் என்றே எம்பீரானோடு எண்ணி விண்ணாண்டு மண்ணேல் தேவரென்றே இருமாந்து என்ன பாவம் தெரிந்தவரே. இவர்கள் சிவபெருமானை மூவரில் ஒருவராக எண்ணுகிற செயல் எப்படிப்பட்ட குற்றம் என்பதை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே அவரை இவ்வாறு எண்ணுவது நமக்கு குற்றம் என்பதை எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே அந்த முழுமுதற் கடவுளை நம்முடைய பெருமானை இந்த மூவரில் வைத்து எண்ணுவது நமக்கு பாவத்தை கொடுக்கும் என்பதைத்தான் இந்த பாடல்ல நமக்கு எடுத்து காட்டியிருக்க. என்ன பாவம் தெரிந்தவரே. ஐயோ இங்க நிலையை பார்க்கும்போது எனக்கு வருந்துவதை தவிர வேறொன்னும் செய்ய முடியல அப்படிங்கறதான் என்ன பாவம் தெரிந்தவரே என்ற சொல்லால நமக்கு காட்டுகிறார். எனவே இறைவனை மூவரில் ஒருவராக எண்ணுவது குற்றம் அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டா போதும். முன்னை பாடல்ல உலகம் நம்மை வந்து பைத்தியக்காரன் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய பசுபோதம் கெட்டு நிற்க வேண்டும். அதுதான் அந்த பாட்டுடைய சாரம். அதுபோல இந்த பாடலை நம்ம நினைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்னன்னு கேட்டா இறைவனை மூவரில் ஒருவர் என்று கருதுவது குற்றம். அவன் மூவருக்கும் மேலானவன் அப்படிங்கறதான் நம்முடைய நூல் திருவாசகம் தேவாரம் எல்லாத்தான் சொல்லுகிறது. அதுக்கு நிறைய சான்றுகள் சொல்லலாமுங்க. பின்னாடியே நீங்க திருப்பலி எழுத்தில பாக்கலாம், முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர். அங்க மூவர் யாரு? திருமால் அருகில பிரம்மன் அருகிலேன்னு நிறைய பாட்டு பாடுத்துட்டோம், ஆனா மூவரும் அருகிலர்னாரு, அந்த மூவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க உருத்திரம் தான். அதே திருவாசகத்துல மூவரும் முப்பத்து மூவரும் மற்றொழிந்த தேவரும் காணா சிவபெருமா அப்படியே உரையே வேண்டியதுல மூவரும் முப்பத்து மூவரும் மற்ற ஒழிந்த தேவரும் தேவர்களும் காணா சிவபெருமான் இப்படி திருவாசகம் முழுக்க பல இடங்கள் பார்க்கலாம். எனவே நாம நேற்று சிந்தித்து போன அவங்கள சிந்தித்தது போல எல்லாம் சிவபெருமான் தான் செய்யறாருங்க, ஏன் இதுவும் சிவபெருமான் தானே அருள் செய்யறாரு அப்படின்னா, பனிக்கட்டியில் இருக்கிற வெப்பநிலை 37 டிகிரி, ஆனா அந்த 37 டிகிரி என்கிற வெப்பம் சமையலுக்கு பயன்படாது. அது மாதிரி இறைவன் ஒருவன் தாங்க வீடு பெற்று கொடுக்க முடியும், மற்ற எந்த கடவுளும் கொடுக்க முடியாது என்பதுதான் மணிவாசக பெருமானுடைய உள்ள கிடக்கை. அதனாலதான் செந்து நாம் சிறுதெய்வம் சேர்வோம் அல்லோம் என்று அப்பர் பெருமானும் அருளியிருக்கிறார். எனவே சிறு தெய்வங்களை வழிபாடு செய்வதை மறுத்து நிற்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த வகையில இந்த பாடல மூவரில் ஒருவராக இறைவனை எண்ணுவது குற்றம் என்பதை எடுத்து காட்டியிருக்கிறார்.